بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடரில் சென்ற வகுப்பிலே நாம் 67வதாக பார்த்தது வசியத்தில் அநீதி இழைத்தல் என்ற பெரும்பாவத்தை பார்த்தோம். வசியத்தில் எப்படி அநீதி ஏற்படும் என்பதை நாம் உங்களுக்கு அதிலே தெளிவுபடுத்தியதோடு, வசியத் எப்போது கடமையாகும், அது எப்போது சுன்னத்தாகும், அதே போன்று அது எப்போது வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக மாறும், எப்போது ஹராமாகும் போன்ற இந்த விடயங்களை சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு அடுத்த தலைப்புக்கு செல்வோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனமாக குறிப்பிடும்போது, வசியத் தொடர்பான அந்த சட்டத்திலே, அதாவது வசியத் அதே போன்று கடனுக்கு பிறகு அல்லாஹு தஆலா விதித்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் சொத்துகள் பிரிந்து போக வேண்டும். இதை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், மற்றும் ஒரு விடயத்தையும் சொல்கிறான், கைர முதார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதாவது இந்த மரண சாசனம், இந்த வசியத்தை கொண்டு எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது, அதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ வசியத்து செய்கின்ற போது அதிலே திட்டமிட்டு என்ன செய்வது, சிலருக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய விதத்தில் அந்த வசியத்தை அமைத்து கொள்ளக்கூடாது என்பதை தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இதிலே நாம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ ஒருவருடைய மரணம், மௌத்துக்கு பிறகுதான் அவருடைய சொத்துகள் என்ன செய்யும், அல்லாஹ் எப்படி விதித்தானோ அந்த அடிப்படையிலே அந்த சொத்துகள் பிரியும். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்று இந்த விடயம் நமது சமூகத்தில் பெரும்பாலும் நடைமுறையிலே இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை என்னவென்றால், எனது மௌத், எனது மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எப்படி விதித்தானோ, அல்லாஹ் எப்படி நிர்ணயித்தானோ, அதுபோன்றுதான் இந்த சொத்துகள் பிரிய வேண்டும் என்பதை கட்டாயமாக அதையும் அவர் அந்த வசியத்திலே நினைவுபடுத்த வேண்டும். இந்த பகுதி முக்கியமானது. வசியத்தை நாம் சொல்லும்போது நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், ஒருவருடைய சொத்தில் மூன்றில் ஒன்றை என்ன செய்யலாம், வசிய அதைவிட குறைவாக முடியாது, வசியத்தை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த வசியத்திலே தடுக்கப்பட்டது என்ன என்று சொன்னோம், அதாவது மூன்றில் ஒன்றுக்கு குறைவாக என்ன செய்யக்கூடாது, வசியத்து செய்யக்கூடாது. 4 1 5 1 இப்படி வசியத்தை செய்யலாம், அதாவது 3 2 இப்படி வசியத்து செய்யக்கூடாது. அதே போன்று
அடுத்ததாக வாரிசுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் ஆதா குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டியதை அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய பங்கை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். லா வசியத்த லி வாரிஸ், வாரிசுக்கு வசியத் இல்லை. அப்ப வாரிசுகளுக்கு அல்லாஹ் அந்த விதித்தது போய் சேரும், வாரிசுகளுக்கு என்னதுல வசியத் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்ப இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சில வாரிசுகள் மூலமாக இன்னும் சில அந்த உறவினர்களுக்கு அந்த சொத்துகள் போய் சேராதென்றால், அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கும் போது தனது சொத்திலிருந்து என்ன செய்யலாம், வசியத்து செய்யலாம். தனது சொத்திலிருந்து என்ன செய்யலாம், மூன்றில் ஒன்றையோ நான்கில் ஒன்றையோ அதில் எவ்வளவு அவர்களுக்கு சேர வேண்டுமோ அதை வசியத்து செய்து கொள்ள முடியும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்று இந்த வசியத் என்பது என்ன செய்யப்படக்கூடாது, அவர்கள் இப்போ உதாரணமாக இப்படி வைங்க, குடும்பத்தில் வாரிசுகள் என்ன செய்யறாங்க, மிகவும் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க, அவங்க ஏழைகளா இருக்கிறாங்க. இப்படி நன்றாக தெரிந்தும் என்ன செய்யறது, அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் என்ன செய்யறது, இவர் தனது சொத்தில அதிகமானதை வசியத்து செய்துவிட்டு அவர்களுக்கு சேர விடாமல் தடுப்பது என்பது கூடாதேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள், எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள், நான் எனது சொத்தில் மூன்றில் இரண்டை வசியத்து செய்யட்டுமா என்று கேட்கும்போது என்ன சொன்னாங்க, ரசூல்லாங்க வேண்டாம் தடுத்தார்கள். அரைப்பகுதியை வசியத்து செய்யவான்னு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தார்கள். மூன்றில் ஒன்றுக்கு அனுமதி கொடுத்தார்கள், அதுவும் அதிகம் என்றுதான் அனுமதி கொடுத்தார்கள். அதை சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், உங்களுடைய வாரிசுகளை உங்களுடைய சந்ததிகளை மக்களிடம் கையேந்தக்கூடிய நிலையிலே விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவுடையவர்களாக அவர்களை செல்வ செழிப்போடு விட்டு செல்வதுதான் சிறந்தது. எனவே அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, அதாவது அவர்களுக்கு தேவை இருக்கும் போது அவங்களுக்கு அதை வந்து சென்று அதை அவர்களுக்கு கிடைக்காமல் தடுப்பதற்காக அதிகமாக வசியத்து செய்வது என்பது கூடாத ஒரு பகுதி என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதிகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு அடுத்ததாக நாம் 68வது பெரும்பாவம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். என் அருமை சகோதரர்களே, இந்த பெரும்பாவங்கள் தொடரிலே நாம் பார்த்த ஒரு தலைப்பு தான், அதாவது நம்பிக்கை துரோகம், அதாவது மோசடி செய்தல், ஒருவர் நம்பி விட்டார் அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுதல், ஹியானா துரோகம் செய்தல். இந்த பகுதி என்பது நாங்கள் 39வதாக ஒரு தலைப்பை பார்த்தோம், அல் ஹியானா என்ற பகுதி, அந்த துரோகம் இழைத்தல் என்ற நம்பிக்கைக்கு மோசடி செய்தல் என்ற ஒரு பகுதியை பார்த்தோம். அதே போன்று 45வது தலைப்பாக நாம் பார்த்த ஒன்றுதான், வாக்குறுதிக்கு மாறு செய்தல். இதுவும் ஒரு மோசடி தானே, வாக்குறுதி ஒரு ஒன்றை வாக்குறுதி அளித்து விட்டு வாக்குறுதி அவருக்கு செய்துவிட்டு அதற்கு மாற்றமாக நடந்து கொள்ளுதல், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருத்தல், இதுவும் மோசடி. இதை நாம் பார்த்தோம். இதில் நாங்கள் 68வதாக இன்று நாம் பார்க்க போவதும் ஒரு மோசடி தான், இதுவும் அல் மக்ரூஹ் அல் ஹதீஆ மோசடி. இப்போ உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறாரு, உங்களை நம்புகிறார், அவர் நம்பியதற்கு மாற்றமாக நீங்கள் என்ன செய்றீங்க, அவருக்கு அறியாத விதத்தில் நீங்கள் அவருக்கு துரோகம் இழைத்தல், நம்பி வந்து களத்தறுக்கு என்று சொல்றமா இல்லையா, அது மாதிரி அதாவது நம்பி இருக்கிறார் உங்களை நம்புகிறார், அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக நீங்க என்ன செய்றீங்க, அவருக்கு செய்யக்கூடிய துரோகம் மோசடிகள் சம்பந்தமாகத்தான் இங்கே 68வதாக இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த தலைப்பிலே என் அருமை சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் எப்போதும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்பிக்கை என்பதுதான் அடிப்படை. ஒருத்தன் நம்பிக்கை என்பது இல்லைன்னு வைங்களே, அவனிடத்தில் எந்த பெருமதியும் இல்லை. ஒருவரை நம்ப முடியவில்லை என்றால், அவருடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை என்றால், அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நம்ப முடியவில்லை என்றால், அவருடைய செயல்பாடுகளை நம்ப முடியவில்லை என்றால், அப்போ அவருக்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை. அப்போ ஒரு மூமின் என்றாலே என்னது, அவன் நம்பகமானவனாக, அப்ப ரப்புக்கு அவன் நம்பிக்கைக்குரியவன் என்றால் அனைவருக்கும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டுமா இல்லையா. அவன் மூமின் என்ன பொருள், மூமின் என்னது, அவன் ரப்புக்கு அல்லாஹ்வுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த நம்பகத்தன்மை என்பது அல்லாஹோடு அவன் உண்மையாளனாக எப்போது இருப்பான் என்றால், அவன் மக்களோடும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபித்தோழர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த நீண்ட உரையை நான் அவ்வளவு விடயங்களையும் இங்கு நினைவுபடுத்தவில்லை. மாற்றமாக இந்த தலைப்போடு தொடர்பட்ட பகுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நரகவாசிகள், இவங்கெல்லாம் நரகத்துக்குரியவங்கன்னு ரசூலுல்லாஹ் அந்த உரையில சிலரை குறிப்பிட்டாங்க. நரகத்துக்குரியவர்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டவர்களில், அதிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எந்த ஒரு ஆசையையும் விட்டு வைக்காத மோசடிக்காரன் என்று சொல்றாங்க. எந்த ஒரு ஆசையும் என்னது, அவன் விட்டு வைக்காத ஒரு மோசடிக்காரன். ஒரு அற்பமான ஒன்றை அடைந்து கொள்வதாக இருந்தாலும், ஒரு அற்பமான ஒரு விஷயம், அந்த ஒரு அற்பமான விடயத்தை அவன் அடைந்து கொள்வதற்கும் என்ன செய்வான், அதை மோசடி செய்தாவது அடைந்து கொள்வான். ரசூலுல்லாஹ் இதை யார் எப்படி சொல்றாங்க, இவன் நரகத்துக்குரியவன் சொல்றாங்க. அப்படி நறுமையான சகோதரர்களே, அப்ப நீங்க எடுத்து பாருங்க, உலகத்தின் மீது உள்ள அந்த பேராசை, உலகத்தை வந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அளவு கடந்த அந்த ஆசை என்ன செய்யும், இப்படியெல்லாம் ஒருவனை தூண்டும். எப்படி தூண்டும், அதாவது நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு, மோசமாக நடந்து கொள்வதற்கு எல்லாம் அவனை தூண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு விடயத்தை அடைந்து கொள்வதற்காக மோசடி செய்பவன், ஒரு அற்பமான விஷயத்தை அடைவதற்கென்றாலும் என்ன செய்வான், மோசடி செய்வான். இவனை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதில் குறிப்பிட்டாங்க என்று சொன்னால், நரகத்துக்குரியவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று சொன்னார்கள், அதாவது காலையில், அதே போன்று மாலையில், உமது வீட்டார் விஷயத்திலும் உமது செல்வத்திலும் உமக்கு துரோகம் இழைப்பவன், இவனையும் ரசூலுல்லாஹ் நரகத்துக்குரியவன் என்று சொன்னார்கள். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த பண்புகள், அதாவது நம்பிக்கை துரோகம், மோசடி செய்தல், இதெல்லாம் நரகத்துக்குரியவர்களுடைய பண்பாக இவங்க நரகத்தில் இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம், 7386வது செய்தியாக, அதாவது இந்த செய்தி இடம்பெறுகிறது. இயாத் இப்னு ஹிமார் அல் முஜாஷிஈ என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அதே போன்று அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துரோகம் இழைத்தல், மோசடி என்ற பகுதியில் நாம் பார்த்த ஒன்றுதான், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்ற இந்த பட்டியல். இவர்கள் என்ன செய்வார்கள், இவங்க வந்து ஒரு வெளிப்படையாக இஸ்லாத்தினுடைய ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு குஃபரை தங்களுக்குள் மறைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள், துரோகம் இழைப்பார்கள். அல்லாஹ் இவர்களை அடையாளப்படுத்தியதனால் தான் முஸ்லீம் உம்மத் இவர்களை கண்டுகொண்டது இல்லையா. அல்லாஹ்வுடைய ரசூல் கூட எப்படி கண்டுகொண்டாங்க, அல்லாஹ் இவர்களை அடையாளப்படுத்தி கொடுத்தான். இல்லைன்னா தெரியாது, அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் அடையாளப்படுத்தியதன் காரணத்தால் தான் இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் கண்டுகொண்டார்கள். அப்ப இந்த ஒரு சாரார், இவர்கள் கியாமத்து நாள் வரை இப்படி ஒரு சாரார் என்ன செய்வார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் இவர்களை எப்படி சொல்கிறான், இவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹுவை இவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள், அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸை இந்த தலைப்பிலே நீங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது லா யதுஹுலுல் ஜன்னத ஹப், நம்பிக்கை, அதாவது நம்பிக்கைக்கு மோசடி செய்பவன், துரோகம் இழைப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்ற ஒரு செய்தி அகமதிலே பதிவாக இருந்தாலும், இது ஒரு பலவீனமான ஒரு செய்தி என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்ச்சிகள், மோசடிகளை பற்றி சொல்கின்ற போது, புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், 3029வது செய்தியாக, அதாவது அல் ஹர்பு ஹுதுஆ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், போரை சொல்லும் போது சொன்னார்கள், போர் என்பது என்னது, அது சூழ்ச்சி என்று சொன்னார்கள். இப்ப போர் களம் என்று வந்துவிட்டால், எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்த வேண்டும், எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம், அவர்களை ஏமாற்றுவது, சூழ்ச்சி செய்வது, இதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துக்குரிய அனுமதியாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, இதை எல்லா இடத்துக்கும் இதை அப்ளை பண்ண கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, போர்க்களத்தை சொல்கிறார்கள். அப்ப போர்க்களத்தில் சூழ்ச்சி என்பது, போர்க்களம் என்றாலே அது சூழ்ச்சி தான், எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும். அப்ப எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும். அப்ப அதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இந்த ஏமாற்றம், இந்த துரோகம் இழைத்தல் என்ற பகுதியிலே இப்ப மக்களோடு நாம் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல், அதே போன்று வியாபாரம், இதிலெல்லாம் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இதிலெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒளிவு மறைவு என்ற ஒரு பகுதி இருக்கக்கூடாது. நாம் வெளியிலே ஒன்றை காட்டிக்கொண்டு, அதாவது உள்ளே ஒன்றை மறைத்துக் கொண்டு, இந்த ஒரு போக்கு இதில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கண்டா, முஸ்லீம்ல நீங்கள் பார்க்கலாம், 294வது செய்தியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, அதாவது எவர்கள் எம்மை ஏமாற்றுவார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. யார் வந்து எம்மை ஏமாற்றுவார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள். எனவே இந்த ஏமாற்றம் என்பது எந்த ஒரு வடிவத்திலும் வரக்கூடாது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு சகோதர முஸ்லிமை எமது எந்த ஒரு நடவடிக்கையும் அவனை ஏமாற்றி விடக்கூடாது. அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இது தொடர்பாக வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் விரிவாக முஸ்லிமிலே பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி 295வது செய்தியாக, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வியாபாரி, அவர் என்ன செய்யறாரு, கோதுமையை வைத்து அவர் விற்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அந்த பக்கமாக அவங்க போகும்போது என்ன செய்யறாங்க, அதற்குள் தங்களுடைய கையை நுழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கையை அதிலே நுழைத்தார்கள். அப்படி நுழைத்து எடுக்கின்ற போது அவங்களுடைய அந்த விரல்கள்ல என்னது, ஈரம் பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், மஹாதா யா சாஹிபத்தாம் என்று கேட்கிறார்கள், என்னப்பா இது என்று அந்த வியாபாரியிடம் கேட்கிறாங்க, என்ன இப்படி ஈரமாக இருக்குது என்று சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், மழை பெய்து விட்டது. என்ன செய்தது, மழை பெய்து விட்டது என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் அப்ப அவர் உண்மையே சொல்கிறார், மழை பெய்து விட்டது என்று சொல்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் என்று சொன்னா, அப்ப அந்த ஈரமான பகுதி என்ன செய்யணும், நீங்க மக்களுக்கு தென்படக்கூடிய விதத்தில் அதை நீங்கள் வைக்கக்கூடாதா, அது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதையும் மறைச்சு வைக்கிறீங்க, சுபஹானல்லாஹ். பாருங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னி என்று சொன்னார்கள், யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவராக மாட்டார், யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவராக மாட்டார். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், நீங்க எடுத்து பாருங்க, இன்று எத்தனை வடிவங்கள்ல இந்த ஏமாற்றங்கள் வந்திருக்குது. சுபஹானல்லாஹ், இன்று அதனுடைய வடிவங்களையே சொல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாற்றுவதையே அவர்கள் திறமையாக நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க, அதை ஒரு திறமை என்று நினைக்கிறாங்க. ஆனால் ரப்பிடத்தில் மறுமையிலே அங்கு நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படும் போது அதை திறமை என்று அவரால் என்ன முடியுமா? அல்லாஹ் என்ன கேட்கிறான், அளவை நிறுவையுடைய அந்த மோசடியை பற்றி பேசி வரும்போது அல்லாஹ் என்ன கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அதாவது அவர்கள் ஒரு மகத்தான நாளைக்காக ரப்பின் முன்னால் எழுப்பப்படுவார்களே, அதை அவர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டாமா? அலா யதுன்னு உலாய்க்கு அன்னஹும் மபூஸூன் லியௌமின் அதீம், ஒரு நாளைக்காக ஒரு மகத்தான நாள் அது, அந்த நாளில் ரப்பின் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார்களே, அந்த நாளை அல்லவா அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட காலத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் எந்த வகை எப்படியெல்லாம் மோசடிகள் ஏமாற்றங்கள் இருந்ததோ அந்த அதை எல்லாம் ரசூல் அங்கே தடுக்கிறாங்க. அந்த வடிவங்கள், அந்த முறைகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பாருங்க, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2117வது செய்தியாக, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார், வந்து யா ரசூலுல்லாஹ், அவர் சொல்கிறார், அன்னஹு யுஹ்தஃஉ ஃபில் புயூ, நான் வியாபாரத்தின் போது ஏமாற்றப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றார். எதை முறையிட்டாரு, அதாவது வியாபாரத்தின் போது நான் என்ன செய்யப்படுகிறேன், ஏமாற்றப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி முறையிடுறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இதா பாயஅத ஃபகுல் லா ஹிலாபா, அதாவது நீர் எதையேனும் விற்றாலும் வாங்கினாலும் நீர் சொல்ல வேண்டும், ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது என்று நீர் சொல்லிவிடுவீராக. அவர் இப்படியே கூறக்கூடியவராக இருந்தார், ஏமாற்றுதல் கூடாது, ஏமாற்றுதல் கூடாது என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே அந்த ஏமாற்றுதல் என்பது என்னது, அது கூடாது என்பது என்ன செய்யுங்க, அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அப்ப வியாபாரம், அப்ப வியாபாரத்தில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் என்பது அது அல்லாஹுடைய பரக்கத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அந்த பரக்கத் என்பது பிடுங்கி எடுக்கப்படும் எப்போது என்று சொன்னால், அங்கு ஏமாற்றம் மோசடி என்பது வந்துவிடும் என்றால் பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இன்று நீங்க எடுத்து பார்க்கலாம், அதாவது ஒரிஜினல் என்று சொல்லி என்ன செய்வார்கள், போலியை விற்பனை செய்வதாக இருக்கலாம். இப்படி பல வடிவங்கள்ல இன்று இந்த ஏமாற்றுதல நீங்க பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்த இந்த ஏமாற்றுதல், இந்த மோசடி என்ற அந்த பகுதிகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயங்கள்ல பாருங்க. முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 3881வது செய்தியாக, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைல் ஹஸாத் வ அன் பைல் கரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது கல்லெறி வியாபாரத்தையும் அதே போன்று மோசடி வியாபாரத்தையும் தடுத்தார்கள். இதற்கு ரசூலுல்லாஹ் தடை விதித்தார்கள். அதாவது கல்லெறி வியாபாரம் என்று சொன்னால், ஒரு கல்லை வந்து என்ன செய்வது, கல்லை எடுத்து எறிவது அல்லது ஒரு கல்லை சுண்டி விடுவது, அது எவ்வளவு தூரத்துக்கு போகிறதோ அந்த இடத்தை அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைல் ஹஸாத் வ அன் பைல் கரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது கல்லெறி வியாபாரத்தையும் அதே போன்று மோசடி வியாபாரத்தையும் தடுத்தார்கள். இதற்கு ரசூலுல்லாஹ் தடை விதித்தார்கள். அதாவது கல்லெறி வியாபாரம் என்று சொன்னால், ஒரு கல்லை வந்து என்ன செய்வது, கல்லை எடுத்து எறிவது அல்லது ஒரு கல்லை சுண்டி விடுவது, அது எவ்வளவு தூரத்துக்கு போகிறதோ அந்த இடத்தை அவர் என்ன செய்யறது, இது உனக்குரியது என்று விற்பது. அந்த இடத்தை என்ன செய்யறது, இது உனக்குரியது என்று விற்கக்கூடிய இந்த முறை. அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்று சொன்னால் தெளிவாக இருக்க வேண்டும், இந்த இடம், இந்த இடத்துக்குரிய பெருமதி இவ்வளவு, இதை நீங்கள் வாங்குகிறீர்களா என்று சொன்னால் அது என்னது, அதுதான் வியாபாரத்துக்குரிய முறை. இதென்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து சுண்டி விடுவது, அது எவ்வளவு தூரத்துக்கு போகிறதோ அந்த தூரத்துக்கு என்ன செய்யறது, இது உமக்குரியது, இதை நீர் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தார்கள். அதில் அடுத்து பாருங்க, அன் பைல் கரர் அடுத்து பார்க்கலாம். அதாவது மோசடி, எந்த வியாபாரத்தில் மோசடி இருக்குதோ ரசூலுல்லாஹ் அதை தடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நமது உள்ளம் தீர்ப்பளிக்கும் இல்லையா, நமது உள்ளம் என்ன செய்யும், நிச்சயமாக சொல்லும், இதுல மோசடி இருக்குது, இதுல ஏமாற்றுதல் இருக்குதுன்னா ஹராம், அது கூடாது. அதே போன்று ரசூலுல்லாஹ் தடுத்த அந்த வியாபார முறைகள்ல முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 3882வது செய்தியாக, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நஹா அன் பை ஹபலில் ஹபலா, அதாவது ஒரு சினை ஒட்டகத்தினுடைய வயிற்றில் உள்ள குட்டி இருக்கு தானே, அந்த குட்டி வந்து அந்த ஈனும் குட்டிய என்ன செய்வாங்க, அந்த ஈனும் குட்டியக்காக இவங்க என்ன செய்வாங்க, ஒட்டகத்தினுடைய அந்த மாமிசத்தை, அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சி அவர்கள் விற்றுக்கொள்வாங்க. எதுக்கு, ஒரு அதாவது சினை அந்த ஒட்டகம், அது ஒரு ஒரு குட்டியை போடும், அந்த குட்டி என்னது, அது சினையாய் ஒரு குட்டி போடுமே, அந்த குட்டிக்காக நடக்கும் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும். அது வரைக்கும் இவங்க இருப்பாங்களா, அதனுடைய நிலை, அந்த ஒட்டகத்தினுடைய நிலை என்ன ஆகும், அப்ப அதை என்ன செய்யுது, அதுக்காக அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சி அவர்கள் விற்கவும் வாங்கவும் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்தார்கள். என்னது, உடனுக்குடன் அது நடக்கலாம், நடந்தால் அது வியாபாரம், இது எப்படி, அது குட்டி போட்டு அந்த அதனுடைய குட்டி இன்னொரு குட்டி போடும் வரைக்கும் அதுக்காக என்ன செய்யறது, இப்பொழுதே அவங்க ஒட்டகத்தினுடைய இறைச்சி அவர்கள் விற்கவும் வாங்கவும் செய்தார்கள். இந்த முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்ப என்னது, இதுல யாருக்கோ இதுல பாதிப்பு இருக்குது, வாங்கக்கூடியவருக்கோ விற்கக்கூடியவருக்கோ என்ன இருக்குது, அதுல நிச்சயமாக பாதிப்பு இருக்குது, நஷ்டம் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த வழிகளை எல்லாம் அடைக்கிறார்கள். இந்த ஏமாற்றம் மோசடியுடைய வழிகளை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அடைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்த ஒரு முறை பைஉல் ஈனா என்ற ஒரு வியாபார முறை, இந்த இதுவும் மோசடி, இதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அபூதாவூத் நீங்க பார்க்கலாம், 3464வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், இதா தபாயஅதும் பில் ஈனா வ அஹத்தும் அதனாபல் பக்ர் வ ரதீதும் பிஸ்ஸரா وتركتم الجهاد صلى الله عليكم ذلا. இந்த ஹதீஸ்ல அதாவது இதா தபாயத்தும் பில் ஈனா, இந்த ஈனா என்ற வியாபாரம் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் இப்போ தரமா ஒரு மொபைல் வச்சுக்கோங்க, ஒரு மொபைல், இந்த மொபைலை வந்து என்ன செய்யறாரு, ஒரு 1000 ரூபாய்க்கு இவர் என்ன செய்யறாரு, ஒருத்தருக்கு விற்கிறார், கொடுக்கிறார். அவர் அந்த காசு பணத்தை என்ன செய்வார்னா தவணை முறையில் தான் இவருக்கு கொடுப்பார். இவருக்கு தவணை முறையில் தான் என்ன செய்வார், பணத்தை கொடுப்பார். இந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு சொன்னா, இவர் திரும்ப 1000 ரூபாயை கொடுத்து ஒரு சில நாட்கள்லையோ அல்லது அந்த இடைப்பட்ட காலத்திலேயோ இவர் திரும்ப என்ன செய்வார்னா 1000 ரூபாயை கொடுத்து அந்த மொபைலை இவர் வாங்கிக் கொள்வார். 1000 ரூபாய் கொடுத்து என்ன செஞ்சிருவாரு, மொபைலை வாங்கிடுவார். ஆனால் அவர் என்ன செய்யணும், அந்த 1100 ரூபாய் கொடுக்க வேணும். அவருக்கு வந்து 1100 ரூபாய் விற்கப்பட்டிருக்குது, அவர் தவணை அடிப்படையில் தான் அதை கொடுத்து வராரு. இவர் என்ன செய்யறாரு, இடையில திரும்ப நான் 1000 ரூபாய் உங்களுக்கு பணம் தருகிறேன், அந்த மொபைலை திருப்பி தாங்க என்ன செய்யறாரு, திருப்பி வாங்கிக் கொள்கிறார். இதுக்கு தான் ஈனா என்று சொல்லப்படும். அப்ப அங்க என்ன செய்யப்படுது, 1100 ரூபாய் கூடுதா இல்லையா. அப்ப இது என்னது, இதை ரசூலுல்லாஹ் இந்த முறையை தடுத்தார்கள். இப்படி ஒரு வியாபார முறை, இப்படி ஒரு மோசடி ஏமாற்றம் நடந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது யார் இந்த முறையிலே வியாபாரம் செய்கிறார்களோ, அதே போன்று அந்த மாட்டினுடைய வாள்களை பிடித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் விவசாயத்திலே தங்களை அதிலே தங்களை மூழ்கடித்துக் கொண்டு அதை பொருந்திக் கொள்கிறார்களோ, ஜிஹாதை விட்டு விடுகிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்கிறான், இழிவைத்தான் சாட்டுகிறான். அவர்கள் தீனின் பக்கம் திரும்பும் வரை என்று நீங்கள் பார்க்கலாம். அப்ப உலகம் என்பது அவங்க என்ன செஞ்சிருது, மூழ்கடித்து உலக மோகங்கள் அவங்க அப்படியே மூழ்கி தீனை விட்டாங்கண்டா, ஜிஹாதை விட்டாங்கண்டா இழிவு வரும் என்பதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப இந்த வியாபார முறை. அடுத்ததாக பைஉன் நஜஷ், பைஉன் நஜஷ் என்ற அந்த ஒரு முறை, இதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வாங்கக்கூடிய நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றி விடுகிறது, வாங்குவதற்குரிய அந்த வாங்குற நோக்கமே இருக்காது, என்ன செய்யறது, விலையை ஏற்றி விடுகின்ற முறை. இதை பற்றி நீங்கள் நிறைய ஹதீஸ்களை புகாரி முஸ்லீம் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை செய்கிறார்கள், 2160வது செய்தி புகாரியில. இதில் ரசூலுல்லாஹ் ரெண்டு மூணு விஷயத்தை சொல்றாங்க. அதில் ஒன்று சொல்கிறார்கள், லா யபதாஉல் மர்உ, லா யபதாஉல் மர்உ அலா பை அஹிஹி, அதாவது ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற போது என்ன செய்யக்கூடாது, இன்னொருவர் அந்த அதில் போய் குறுக்கிடக்கூடாது. ஒரு பொருளை என்ன செய்யுது, அங்க விலை பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர் என்ன செய்யறது, போய் அங்க குறுக்கிட்டு அதுக்கு விலை பேசுறது. நீங்க பாக்குறீங்களா, சில போது நீங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல, உதாரணமாக ஒரு காணி இருக்குதுன்னு வைங்க, ஒரு காணி, அந்த காணிக்குரிய விலை என்ன செய்திருப்பாரு, ஒரு இடம், அந்த இடத்துக்குரிய விலை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, பேசியிருப்பாரு. இப்ப நன்றாக தெரியும், போய் என்ன செய்யறது, நான் இவ்வளவு கூடுதலாக உங்களுக்கு தாரேன், நான் என்ன செய்யறேன், 1 லட்சம் கூடுதலாக தருகிறேன், அதை எனக்கு விட்டு விடுங்கள். பாக்குறோமா இல்லையா, நிறைய பார்க்க நல்லா தெரியுது, ஒரு சகோதரன் அதை விலை பேசி இருக்கிறான், இந்த நிலை நன்றாக தெரிந்து என்ன செய்யறது, நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு 1 லட்சம் கூடுதலாக தருகிறேன், அதை எனக்கு தந்து விடுங்கள். இப்படி சர்வசாதாரணமாக இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்யறோம், பார்க்குறோமா இல்லையா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அப்ப அதாவது ஒரு பொருளுக்கு விலை பேசப்பட்டு கொண்டிருக்குதா, நீங்க போய் என்ன செய்யக்கூடாது, குறுக்கிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்து சொல்கிறார்கள், வலா தனாஜசு, வாங்கும் நோக்கமின்றி என்ன செய்யக்கூடாது, விலையை வந்து நீங்க உயர்த்தக்கூடாது, விலையை உயர்த்தி கேட்கக்கூடாது. சில பொழுதுகள் நீங்க எடுத்தீங்கன்னா செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ஏலத்தில் நீங்க எடுத்து பாருங்க, ஏலத்தில் சில பொழுதுகளில் இவர் தன்னுடைய ஆளாக 2-3 பேர் அங்கே வச்சிருப்பார். இவர் என்ன செய்வாரு, பொருளுக்கு விலை 1000 ரூபாய் சொல்லுவாரா, அங்கிருந்து ஒருத்தர் 1200 ரூபாய், அந்த 1200 ரூபாய் சொல்றவர் இவருடைய ஆளாக தான் இருப்பார். 1200 சொல்றவர் யார் ஆளாக இருப்பார், இவருடைய ஆளாக தான் இருப்பார். திரும்ப இன்னொருத்தர் 1400 ரூபாய், அவரும் இவருடைய ஆளாக இருப்பார், அவரும் இவருடைய ஆளாக இருப்பார் இல்லைங்கச்சா. அப்போ இதுக்கு போல நடக்கும், யாரோ ஒருத்தர் வந்து 1500 ரூபாய் சொன்னால் அவரை தலையில் கெட்டியாச்சு, என்ன நடக்கும், அவர் பாப்பாரோட இப்படி இதுக்கு வந்து இந்த பொருளுக்கு கிராக்கி இருக்குது போல, இதுக்கு டிமாண்ட் இருக்குது போல நினைச்சு என்ன செஞ்சிடுறாரு, அவர் அதை வாங்கிடுறார். அப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அதாவது வாங்கக்கூடிய நோக்கமின்றி பொருளுக்கு நீங்கள் விலையை ஏற்றாதீர்கள். இதை நாங்கள் நமது சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக இப்படியான முறைகளை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்த ரசூலுல்லாஹ் மூன்றாவது ஒன்றையும் இதில் சொல்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வலா பை ஹாதிருன் லிபாதின், அதாவது கிராமவாசிக்காக நகரவாசி விற்று கொடுக்க கூடாது. கிராமத்தை பொறுத்தவரையில் அங்கு அனைவரும் என்ன செய்யும், அந்த பொருட்கள் இருக்கும், விவசாயம் செய்திருப்பாங்க, அந்த விவசாயத்தில் அன்று இன்னைக்கு எடுத்தீங்கன்னா பேரித்த பழங்கள், திராட்சை இவைகள் தான் இருந்தன. அப்ப இதை வந்து என்ன செய்யறாங்க, அப்ப கிராமத்தில் அதனுடைய விளைச்சலை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, நகரத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், நகரவாசிகள் அதை விற்றுக் கொடுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் போட்ட தடை ஏன் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் அந்த சந்தைகளுக்கு அவங்க வரும்போது இவங்க என்ன செய்வாங்க, தரகர்களா இருப்பாங்க. தரகர்களா இருந்து என்ன செய்வார்கள், ஒன்று விவசாயிக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க, அல்லது என்ன செய்யக்கூடுவார்கள், அங்க வாங்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வார்கள், பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்படி வைங்க, அந்த சந்தைக்கு வரக்கூடிய எல்லா பொருளையும் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டாரு வைங்க, பேரித்த பழம் அன்று வரக்கூடிய அனைத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கி விட்டார். அன்று வரக்கூடிய அரிசி அனைத்தையும் அவர் வாங்கிட்டார் என்று சொன்னா, அவர் மார்க்கெட்ல நிர்ணயிக்கக்கூடிய விலையெல்லாம் விலையாக இருக்கும், அவர்கிட்ட மட்டும்தான் சாமன் இருக்கு. அப்ப என்ன செய்யும், அநியாயமாக யாரு பாதிக்கப்படுவாங்க, மக்கள் கூடுதலான விலை அங்க கொடுக்க வேண்டி வருது. மக்கள் என்ன செய்யுது, கூடுதலான விலை கொடுக்க வேண்டி வருது. அவ விவசாயி வந்து நேரடியாக அங்க வந்து மார்க்கெட்ல நிறைய பாக்குறாரு, பார்த்து அவர் கொடுக்கிறார் என்று சொன்னா, இதுல பாதிப்பு இல்லை, விவசாயிக்கும் பாதிப்பு இல்லை, அதே போன்று மக்களுக்கும் பாதிப்பு இல்லை. இன்று நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், சில பொழுதுல நீங்க விவசாயத்தை எடுத்தீங்கன்னா, விவசாயிக்கும் உரிய விலை இல்லை, உரிய விலை கிடைக்காது, மக்களும் கூடுதலான விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்ப யார் இதுல லாபம் அடைகிறாங்க, விவசாயியுடைய குற்றச்சாட்டு என்னடா, எனது பொருளுக்கு உரிய விலை எனக்கு கிடைக்கதில்லை. வாங்கக்கூடியவங்களோட குற்றச்சாட்டு என்ன, அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்ப யார் இதுல லாபம் ஈட்டுகிறார்கள், இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், பாக்குறோமா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இதை தடுத்தார்கள் அப்படின்றத நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த வாயில்களை எல்லாம் அடைக்கிறாங்க. இந்த ஏமாற்றம், ஒரு விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது, அதே போன்று வாங்கக்கூடிய அந்த பொருளை வாங்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் இதில் ஏமாற்றப்படக்கூடாது. சுபஹானல்லாஹ், இவ்வளவு அற்புதமான வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காண்பித்தார்கள் என்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய இன்னொரு முறையை பாருங்க, இதுவும் ஒரு மோசடியுடைய முறை. புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 2148 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த ஒட்டக மாடு இவைகள் என்ன செய்யறது, இதனுடைய வந்து அந்த பாலை வந்து கறக்காம அதனுடைய மடியை கணக்க வைக்கிறது, என்ன செய்யும், அந்த மடியை வந்து கணக்க வச்சு அதை வந்து விற்கிறது. இதில் எப்படி ஏமாற்றப்படுவான்னு சொன்னா, இது வந்து இத்தனை லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு சொல்லுவான், இந்த மாடு இவ்வளோ இத்தனை லிட்டர் பால் கறக்கும், இந்த ஆடு இத்தனை லிட்டர் பால் கறக்கும், இந்த ஒட்டகம் இவ்வளோ கறக்கும், அதனுடைய மடியை கணக்க வைத்து என்ன செய்யறது, விற்கிறது. அவன் என்ன செய்யப்படுவான், அதுல அவன் ஏமாற்றப்படுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து என்ன செய்யறாங்க, இதை தடுத்தார்கள், இதை தடுக்கிறாங்க. அப்படி சில பொழுதுகளில் அவர் வாங்கி அவர் ஏமாற்றப்பட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு சா பேரிச்ச பழத்தோடு அதை அவர் விற்றவரிடமே திருப்பி கொடுத்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். திருப்பி என்ன செய்யணும், இந்த மோசடிக்காக திருப்பி அதை அவர் வாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு பகரமாக அவர் ஒரு சா பேரித்த பழத்தை கொடுக்க வேண்டும். அவர் அந்த பாலசில என்ன செஞ்சிருப்பாரு, அதை கறந்திருப்பார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த முறை இன்று கூட நீங்க எடுத்து பார்க்கலாம், அதாவது ஆடுகளுடைய அந்த வெயிட்டை வந்து அதிகப்படுத்தி காட்டுவதற்கு என்ன செய்யறாங்க, அதற்கென்று சில முறைகளை கையாளக்கூடிய முறைகள் எல்லாம் செய்கிறார்கள். அப்ப என்ன செய்யறது, ஏமாற்றப்படுவதற்காக. அப்ப இதெல்லாம் இந்த வாயில் சூழ்நாங்க ஒரு முறையை தடுத்தாங்கண்டா, இந்த முறை மட்டுமல்ல, நாங்க அந்த காலத்துல பேரிச்ச பழம் திராட்சை தான் இருந்தது, ஏன்னா அது பேரிச்ச பழம் திராட்சைக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல, ஒட்டகத்துக்கும் ஆட்டுக்கும் உள்ள மாத்திரம் உள்ள சட்டம் அல்ல, அந்த வடிவத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஹராம், எதெல்லாம் அந்த வடிவத்தில் வருதோ, ஏமாற்றுவதாக வருகிறதோ, மோசடியாக வருகிறதோ, அந்த அனைத்தும் என்ன, ஹராம். அதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹ் தடுத்த இன்னும் மோசடி வியாபாரம் முறை என்னவென்றால், புகாரியில் 2132 செய்தி, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஹா அன் யபி அர்ரஜுலு தஆமன் ஹத்தா யஸ்தௌஃபியஹு, அதாவது உணவுப் பொருள் வந்து கைக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் அதை விற்பதற்கு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. உணவுப் பொருள் வந்து கைக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் என்ன செய்யறது, விற்கிறதுன்னா அது எப்படி இருக்கும், அதனுடைய அளவு என்ன, இதெல்லாம் எதுவும் தெரியாம இதென்ன செய்யறது, விற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்ப இது பற்றி, அதாவது இமாம் தாவூஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அவர்களிடம் இதை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், இதை வந்து, அதாவது காசை காசுக்கு விற்கக்கூடியதாகத்தான் இது இருக்கிறது பொருள் வருவதற்கு முன்னால் இந்த வியாபார முறை, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில எப்படி வருகிறது என்று சொன்னால், இது அபுதாவுதில் 3505 செய்தியாக வருகிறது. இந்த செய்தியில ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார், வந்து யா ரசூலல்லாஹ் யாதீனி ரஜுலு ஃபயுரீது மின்னில் பைய், ஒருவர் வாரார் என்னோட வந்து அவர் என்ன செய்யறாரு, வியாபாரம் செய்வதற்கு அவர் என்ன செய்யறார், விரும்புகிறார். அப்படி விரும்புகின்ற போது நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அந்த பொருளை எனக்கு கிடைப்பதற்கு முன்னால் அதை நான் விற்கலாமா, விலை ஒரு ஒரு பொருளுக்காக என்ன செய்யப்பட்டது, விலையெல்லாம் பேசி முடிக்கப்பட்டு அந்த பொருள் வந்து எனது கைக்கு இன்னும் வந்து சேரல, அதை நான் என்ன செய்யலாம், இன்னொருவருக்கு விற்கலாமா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீ விற்கக்கூடாது. என்ன சொல்றாங்க, உன்னிடம் இல்லாததை நீ விற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் சில ரிவாயத்துகள்ல புகாரி முஸ்லீம்ல எல்லாம் பார்க்கலாம். இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, 3067 செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது குத்து மதிப்பாக உணவுப் பொருட்களை ரசூலுல்லாஹி அவர்கள் அதை விற்பதை என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அதாவது பொருள் என்று சொன்னால் அதற்கு தெளிவாக அதனுடைய அளவு இவ்வளவு இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி என்ன செய்யலாம், விற்பனை செய்யலாம். குத்து மதிப்பாக இப்படி விற்பதை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இதுல இன்னொரு செய்தியை நீங்க பாருங்க, இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள்ல முஸ்லீம்ல 3069 செய்தி. இதுல வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை கேட்கிறாங்க, யாரிடம், பிற்காலத்தில் மர்வான் இப்னு ஹக்கம் இவர் கவர்னராக இருக்கிறாரு, இவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், அதாவது நீங்க வந்து வட்டியுடைய வியாபாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறார், வட்டியுடைய வியாபாரத்துக்கு அனுமதி அளித்து விட்டீர்களா. அப்ப அவங்க வந்து நான் அப்படி எதுவும் செய்யவில்லையே என்று சொல்லி அவர் மர்வான் திருப்பி கேட்கின்ற போது, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, அந்த அரசாங்கம் அரசு வழங்கக்கூடிய உணவு அட்டைகள் என்ன செய்யறீங்க, விற்பதற்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க, அரசு கொடுக்கக்கூடிய உணவு அட்டைகளை விற்பதற்கு நீங்க அனுமதி கொடுத்து விட்டீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உணவு வந்து கைக்கு வந்து சேர்வதற்கு முன்னால விற்பதற்கு தடை செய்திருக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன அனுமதி கொடுத்துட்டீங்க, அந்த உணவு அட்டைகளை விற்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டீர்கள். ரசூலுல்லாஹ் உணவு கைக்கு வந்து சேருவதற்கு முன்னால் விற்பதற்கு தடுத்துள்ளார்களே அப்படி என்று சொல்லி சொன்ன போது, அப்ப திரும்ப அவங்க மக்களுக்கு அதை உரை நிகழ்த்தி அதை அந்த தெளிவை கொடுத்தாங்க, அந்த உணவு அட்டைகளை திரும்ப பெற்றார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹ் தடுத்த மற்றும் ஒரு வியாபார முறையை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லீம்ல 3071 செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது அளவு தெரிந்த அந்த பேரீச்சப்பழத்துக்கு அளவு தெரியாத பேரீச்சப்பழ குவியலை விற்பதை ரசூல் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அதாவது அளவு தெரியுது, அளவு தெரிஞ்ச ஒன்றுக்கு அளவு தெரிஞ்ச ஒன்று என்ன செய்யலாம் என்றால் அதற்கு அனுமதி இருக்குது. அளவு தெரியாததை விற்கக்கூடிய முறை, உதாரணமாக என்ன செய்யறது, இப்போ பேரீத்த பழங்கள், அது தொடர்பாக இன்னும் சில விரிவான செய்திகள் பின்னால் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த மோசடியுடைய வாயல்கள், இப்படியான வாயல்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த வடிவத்தில் எல்லாம் இந்த மோசடிகள் வருகின்றனவோ அதெல்லாம் ஹராம். இப்போ நாங்கள் நவீன காலத்தில் இருக்கலாம், எவ்வளோ இந்த வியாபாரம் இவைகள் முன்னேறிவிட்டாலும் இதில் வந்து மோசடி, இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இந்த ஒன்லைனில் ஆன்லைனில் உள்ள பிஸ்னஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட, இதில் கூட சில பொழுதுகள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு பொருள்கள் விலையேற்றத்துக்குரிய காரணம் என்ன, சிலர் என்ன செய்வாங்க, தேவையில்லாமலே என்ன செய்வாங்க, பொருள்களை தங்களுக்கு எடுத்து வைத்துக் கொள்வாங்க. உதாரணமாக ஒரு தலைநகரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விடுமுறை நாட்களில் சில மண்டபங்கள், திருமண மண்டபங்கள் தேவைப்படும், சில என்ன செய்வாங்க, முன்கூட்டியே அதை புக் பண்ணி எல்லாம் தங்களுக்குள்ள ஆக்கி கொள்றது, தேவை இருக்காது. அப்போ என்ன செய்யறது, மக்கள் வந்து பார்த்தா இல்லை, மக்கள் வந்து இவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, கூடுதலான விலையை கொடுத்து தான் பெற வேண்டிய நிலை. இப்படி நீங்கள் பார்க்கலாம், இப்படியான மோசடிகள், இப்படி பொருள்களை வந்து விலையேற்றுவது என்பது தேவையின்றி என்ன செய்யறது, இப்படி வந்து புக் பண்ணி இப்படி செஞ்சு இந்த முறைகள் எல்லாம் எனது கூடாது. எனவே எந்த வடிவத்தில் வந்தாலும் இந்த மோசடிகள் ஏமாற்றங்கள் என்பதெல்லாம் ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்னு அவுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி சொல்கிறார் புகாரியில், இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்நாஜிஷ், பொருளை வந்து வாங்குற நோக்கம் இல்லாமல் விலையேற்றக்கூடியவன் அவன் யார் என்று சொன்னால், அவன் வட்டி உண்பவன் ஆவான் என்று சொல்கிறான், அவன் வட்டி உண்பவன் ஆவான். இது மோசடி, இது அனுமதிக்கப்படாதது, இது செல்லுபடி ஆகாது என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் இப்படியான விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்டா சில பொழுதுகளை நீ எடுத்து பார்க்கலாம், மார்க்கத்தில் பேணுதலாக உள்ளவர்கள் கூட இந்த சட்டதிட்டங்கள் தெரியாமல், இதனுடைய இந்த மார்க்கம் இது தொடர்பாக சொல்லக்கூடிய இந்த சட்டதிட்டங்கள் தெரியாமல் இவைகளில் வீழ்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களை, நபி அவங்க தடுத்த இன்னும் ஒரு மோசடி வியாபார முறைகளில் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். 2144 செய்தியாக இது இடம்பெறுகிறது. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இரண்டு வியாபார முறைகளை தடுத்தார்கள். ஒன்று முனாபதா, அடுத்து இன்னொன்று அதனுடைய பேர் வந்து முலாமசா. இந்த ரெண்டு முறையும் தடுத்தாங்க. முனாபதான்ற சொல்லி சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ ஒரு துணி இருக்குது, ஒரு துணியை ஒருவர் அவரிடம் போய் வாங்குவதற்கு முன்னால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த துணியை அவரை நோக்கி எரிந்து விட்டால், அந்த துணி என்ன செஞ்சிடறாரு, அவரை நோக்கி அவர் எரிந்து விட்டால் அவர் வாங்கியாக வேண்டும். இப்படி ஒரு முறை இருந்துச்சு இல்லைங்கச்சா. வியாபாரம் வந்து அவர் அந்த துணியை பார்க்க வேண்டும், அவருக்கு அது பொருத்தமாக இருக்க வேண்டும், அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு பிறகு அதற்குரிய விலையை கொடுத்தால் இது சரியானது. இது என்னது, அவர் வாங்குறதுக்கு வருவார், இவர் என்ன செஞ்சிடுவாராம், துணி எடுத்து அப்படி எரிஞ்சிட்டாரா அவர் வாங்கியாக வேண்டும். இப்படி ஒரு முறையை வைத்திருந்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ் இதை தடுத்தார்கள். அதே போன்று இன்னொன்று முலாமசா, அது என்னது, தொட்டாலே வாங்க வேண்டும். முலாமசா என்னது, அதை தொட்டுட்டாலே அவர் என்ன செஞ்சிட வேண்டும், அவர் வாங்கி விட வேண்டும். இதையும் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அதை அவர் விரித்து பார்க்காமலே அந்த துணியை அவர் தொட்டாலே அவர் வாங்க வேண்டும். இப்படி என்ற முறை. இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 2144 செய்தியாக பார்க்கலாம். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்த ஒரு வியாபார முறையாகும். அடுத்து புகாரில 2171 செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் முசாபனா என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபார முறையை தடை செய்தார்கள். அதாவது அந்த மரத்தில் உள்ள பேரீச்ச பழங்கள், இந்த மரத்தில் உள்ள பேரீச்ச பழத்தை அதாவது அளக்கப்பட்ட உலர்ந்த பேரீச்ச பழத்துக்காக என்ன செய்யறது, விற்கக்கூடிய இந்த முறை, இதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள். ஏன்னா இதில் யாருக்கோ பாதிப்பு ஏற்படலாம், அந்த விவசாயிக்கு அல்லது வாங்கக்கூடியவருக்கு, யாருக்கும் என்ன செய்யலாம், உடனுக்குடன் நடப்பதல்ல, அந்த பேரீச்ச பழம் மரத்தில் இருக்குது, அது சில நேரம் கூடுதலாக இருக்கும் அல்லது இது சில நேரம் கூடுதலாக இருக்கும். அப்ப எனவே இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியில் புகாரியில் 2172 செய்தியாக அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலும், இதில் எப்படி வருகிறது என்று சொன்னால், முசாபனா இந்த பேரீச்ச அந்த மரத்தில் உள்ள பழங்கள், அதை வந்து என்னது ஒரு முகத்தளவில் அவங்க அது ஒரு மதிப்பீட்டு அளவில் என்ன செய்யறது, அது அளக்கப்பட்ட உரந்த பேரீச்ச பழத்துக்கு விற்கும் போது அது அதிகமாகி விடும் போது என்ன செய்யறது, அவங்களுக்கு பாதிப்பு, அவங்க உள்ளத்துக்கு ஒரு கஷ்டம் வருகிறது. அதனால ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, இதை தடுத்தார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் ரசூலுல்லாஹ் என்ன அனுமதி கொடுக்குறாங்க, இதில் என்ன அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகாரியில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். 2196 செய்தியாக, அதாவது நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துபா அஸ்ஸமரது ஹத்தா துஷக்கிஹ. சயீத் பின் மீனா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள், அதாவது அந்த மரத்தில் உள்ள கனிகள் பக்குவம் அடையும் வரை விற்பதற்கு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதனுடைய ஆரம்ப நிலைகள் இல்லை, அதை தாண்டி அந்த கனிகள் பக்குவம் அடைந்து பேரித்த பலம் என்று சொன்னால் அது என்ன செய்து, அது கனிந்து அதுக்கு பிறகு அடுத்த பகுதி வந்து காயக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போ அதனுடைய அந்த பக்குவம் அடையக்கூடிய அந்த காலம் வரும் வரை அதை விற்பதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள். அப்போ பக்குவம் என்று சொல்லி சொன்னால் என்ன என்று கேட்கப்படும் போது, அது உண்பதற்கு ஏற்றவாறு சிவப்பாகவோ மஞ்சளாகவோ அது மாறிவிடுவது என்று சொல்கிறாங்க. அப்போ எனவே இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது காயாக இருக்கும் போது ஒருத்தருக்கு தேவைப்படுது என்று சொன்னால் காயாக வாங்கி கொள்ளலாம். இப்போ காயாகவே ஒருத்தருக்கு தேவைப்படுது, அவர் வந்து பார்க்குறாரு அந்த மரத்தை பார்த்துட்டு, இதுக்கு வந்து அதை பார்த்து அவர் என்ன செய்கிறார், அதுக்கு விலை பேசி அதை காயாகவே வாங்கி செல்கிறார் என்றால் அனுமதி இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, இது என்ன செய்கிறது, அது வந்து காயாகி அதுக்கு பிறகு பழமாகி அதுக்கு அந்த பழமாவதற்குரிய காசை இப்போ பேசுவதற்குதே, இதுதான் சொல்லுவாங்க தடுக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து பாதிப்பு யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும், ஒன்று விவசாயிக்கு பாதிப்பு ஏற்படும் அல்லது வாங்கக்கூடியவருக்கு பாதிப்பு ஏற்படும், அதனுடைய நிலைகள். அப்போ எனவே அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இதை தடுத்தார்கள். புகாரியில் பார்க்கலாம், 1486 செய்தியில் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அன்பை ஸமரத்தி ஹத்தா எப்து சலாஹுஹா, அந்த பழம் பேரிச்ச பழங்களாக இருக்கலாம், அந்த பழங்களை வந்து அதனுடைய அந்த தன்மை, அந்த பக்குவம் என்ற தன்மை வருவதற்கு முன்னால ரசூல் நாங்கள் விற்பதை தடுத்தார்கள். அந்த பழங்களை வந்து பக்குவமடை நிலையை பற்றி கேட்கின்ற போது சொன்னார்கள், ஹத்தா துதுஹப ஆஹதஹு அப்படின்னு சொன்னால் அது வந்து பாழாகக்கூடிய நிலையை தாண்டுமே, அது என்ன செய்யும், அது பேசுவாரு, சில காய்களாக விழுந்து விடும், விழுமா இல்லையா, அப்போ அதில் நஷ்டம் ஏற்படுமா இல்லையா, அப்போ அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி அந்த அது வந்து அழிந்து விடும் என்ற அந்த நிலையை தாண்டியதன் பிறகு, அது பாழாகும் என்ற நிலையை தாண்டியதன் பிறகுதான் ரசூல் நாங்கள் என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார்கள் அப்படி என்று சொல்லி இந்த செய்தியில வருது. இன்னொரு செய்தியில் ரசூல் நாங்கள் இதை சொல்லும் போது சொல்கிறார்கள், இதை பக்குவம் அடைவதை அடையும் வரை ரசூல்லாங்க அதை விற்பதற்கு தடுக்கிறாங்க, தடுத்து விட்டு அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அந்த பழங்களை வந்து நீங்கள் அப்படி என்ன செய்றீங்க, விலை பேசுறீங்க, அந்த பழங்கள் அழுகிவிட்டால், அது பாழாகிவிட்டால், அல்லாஹுடைய ரசூல் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், பிம யஹூது அஹதுக்கும் மால் அஹைஹி, எப்படி நீங்கள் உங்களோட சகோதரனுடைய அந்த பணத்தை எடுக்கலாம், நீங்கள் விலை பேசுறீங்க, அது மரத்தில் காயாக இருக்கும் போதே விலை பேசிட்டீங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுது, ஏதோ ஒரு இடரின் காரணத்தால் அவைகள் அழுகி விடுகிறது, பாழாகி விடுது, ஏதோ ஒன்று நடக்குது, இப்படி ஆகிவிட்டால் எப்படி நீங்கள் உங்களோட சகோதரனுடைய பணத்தை எடுக்கலாம், இது எப்படி உங்களுக்கு ஹலால் ஆகும், இப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ற செய்தியை நீங்கள் புகாரியில் 2198வது செய்தியாக அனஸ் இப்னு மாலிக் அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை சொல்லுது, அடுத்த ரசூலுல்லாஹி இதை தடுத்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் தடுத்தாங்க. ஒரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், நஹா அல் பாயு அல் முப்தா, விற்கக்கூடியவங்களுக்கும் தடுத்தாங்க, வாங்குறவங்களுக்கும் தடுத்தாங்க, ரெண்டு பேர்ல யார், ரெண்டு பேருக்குமே ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். அவர் வந்து அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் நஷ்டம் ஏற்படட்டும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யல, தட ரெண்டு பேருக்கு முடியது என்ற ஹதீஸ் நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதனுடைய அந்த அது பாழாகக்கூடிய அந்த ஸ்டேஜில் அந்த படித்தனங்கள் எல்லாம் கடந்து விட்ட பிறகு என்ன செய்யலாம், அப்படி விற்கலாம், அதற்கு அனுமதி இருக்கு. அதே நேரத்தில் ஆரம்ப படித்தரத்திலே காயாக இருக்கும் போதே வாங்க வேண்டுமா, வாங்கலாம், அப்ப வாங்கலாம், அப்ப விலை பேசி வாங்கலாம். ஆனா எப்படி மார்க்கம் எதை தடுக்குது, அது கனியானதன் பிறகு உள்ளதுக்கு ஆரம்பத்திலே விலை பேசுவதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லம் தடுத்தாங்க அப்படி என்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்த நபி அவர்கள் தடுத்த இன்னும் ஒரு அந்த வியாபாரம் என்னவென்று சொன்னால், அதாவது மதீனாவில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ரசூல் அங்கே ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அங்கே பார்க்குறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் வந்து அந்த 2 ஆண்டுகளுக்குரிய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த பேரித்த பலன் 2 ஆண்டுகளுக்குரிய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்வாங்க, அவங்க ஒரு வருடத்துக்கு முன்னாலே அதற்குரிய பணத்தை அவங்க கொடுத்து விடுவார்கள். அப்போ ரசூல் தாங்க என்ன செஞ்சாங்க, இதை தடுத்தார்கள். இப்படி பணம் கொடுக்கறது ரசூல் தாங்க தடுத்தாங்க. தடுத்து விட்டு ரசூல் தாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி வந்து நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் குறிப்பிட்ட எடை, இதுதான் எடை, அதே போன்று குறிப்பிட்ட அளவு, இதுதான் அளவு, இப்படி பேசி நீங்கள் கொடுக்கலாம், இந்த அளவு நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த எடையில் தருகிறேன், இப்படி நீங்கள் அதை நிர்ணயித்து கொடுக்கலாமே தவிர என்ன செய்யறது, நீங்கள் முன்கூட்டியே பணம் கொடுப்பது என்பது எப்படி அந்த குறிப்பு, அது குறிப்பில்லாமல், அதை குறிப்பிடாமல், இதனுடைய அளவு எடை இதெல்லாம் குறிப்பிடாமல் செய்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாம் இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அழகான தீர்வுகளை உலகத்துக்கு வழங்கி இருக்குது. இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அனைவருடைய ஒரு உலக்குமுறலும் அனைவருடைய ஒரு வேதனையும் என்ன, அதாவது விலைவாசி கூடிவிட்டது, பார்க்குறோமா இல்லையா, எங்க போனாலும் இந்த பேச்சு ஒரு தலைப்பாக இருக்கும். இதுல உண்மையில சில பொழுதுகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வியாபார ஒழுங்குகள் பேணப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த மனிதாபிமான இந்த முறைகள் பேணப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக என்ன செய்யலாம், தீர்வு இருக்கிறது, என்ன இருக்குது, தீர்வு இருக்குதேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இடையில சம்பந்தம் இல்லாம யாரோ என்ன செய்கிறான், சுரண்டி கொண்டிருக்கிறான், இடையில சுரண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ சுரண்டி கொண்டிருக்கிறான், யாருக்கோ தான் இந்த பணம் போகுது, சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்க வந்து கூடுதலான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்குறோமா இல்லையா. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம், அதாவது ஒரு அணுவளவும் என்ன செய்யக்கூடாது, ஒரு சகோதரன் பாதிக்கப்படக்கூடாது, அவன் ஏமாற்றப்படக்கூடாது, அவன் மோசடி செய்யப்படக்கூடாது, இப்படி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப எனவே இப்படி என் அருமையான சகோதரர்களே, நமது வாழ்வில் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்னொரு முஸ்லிமை ஏமாற்றக்கூடியவனாக, இன்னொரு முஸ்லிமை வந்து நாம் எமது செயல்பாடுகள் அதாவது அவனை மோசடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடக்கூடாது. நமது வார்த்தைகளோ, நமது பேச்சுக்களோ, நமது செயல்பாடுகளோ. அப்போ இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எப்படியெல்லாம் ஹலாலாக்க முடியுமோ, அதற்கு எப்படியெல்லாம் பெயர்களை கொடுத்து ஹலாலாக்கலுமோ அந்த வழிகளை என்ன செய்வாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பொழுதுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கமிஷன் என்று சொல்லி சொன்னால் அதில் அனுமதிக்கப்பட்ட முறைகளும் இருக்கும், அதே போன்று தடுக்கப்பட்ட முறைகளும் இருக்கும். ஒவ்வொருவனுக்கும் என்னது, இப்போ நாங்கள் இந்த சொன்ன அடிப்படைகளை அவர்கள் புரிந்து கொள்ளும் போது புரியலாம், இதில் மோசடி இருக்குதா, இதில் ஏமாற்றம் இருக்குதா, யாருக்காவது பாதிப்பு இருக்குதா, தெளிவாக தெரியும். இப்படி தெரியும் போது என்ன செய்யணும், அவர் விலகிக்கொள்ள வேண்டும், அவர் விலகிவிட வேண்டும். அவர் என்ன செய்யக்கூடாது, தனக்குள்ளே சமாதானங்களை சொல்லி நியாயங்களை சொல்லி அதில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். ஹலாலும் மிக தெளிவானது, ஹராமும் மிக தெளிவானது. இந்த ரெண்டுக்கும் இடையில மூடலாக உள்ள விஷயங்கள் இருக்குதா இல்லையா, இதில் வந்து யாராவது விழுந்தாங்கன்னா அவங்க போய் அதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஹராத்தில் தான் போய் விழுவாங்க. இப்படி சந்தேகத்துக்குரிய மூடலான விஷயங்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் தன்னுடைய கண்ணியத்தையும் தீனையும் அவர் பாதுகாத்துக் கொண்டவர். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதி, எந்த ஒரு வகையிலும் இன்னொரு சகோதர முஸ்லிமை நாம் ஏமாற்றக்கூடாது. வியாபாரம் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், அதை அனுமதிக்கப்பட்ட முறையிலே அல்லாஹுடைய திருப்தியை, அல்லாஹுடைய ரீலா, அது ஒரு இபாதத் அப்படியே இல்லையா, அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த இபாதத் வணக்கத்தில் மக்களுக்கு பெரிய ஒரு சேவை இருக்குது, மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேவை அதில் நடக்குது. அப்போ அந்த சேவை உணர்வோடு அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அவர் செய்யும் போது நியாயமான முறையில் அதில் அவர் லாபம் ஈட்டும் போது மார்க்கம் அதை தடுக்கவில்லை, மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, மோசடி ஏமாற்றம் என்ற இந்த பகுதி வந்துவிடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி நமது இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.